திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு திருவுந்தியாரும் திருக்கலற்றுப்படியாரும். உரை வழங்குபவர் சிவ விஜயலட்சுமி அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
அடுத்தது ஏழாவது பாடல் உந்தியார். ஏழாவது பாடல் உந்தியார்ல ஏழாவது பாடல். உள்ள முருகில் உடனாவர் அல்லது தெள்ள அறியர் என்று உந்திபர சிற்பரச் செல்வர் என்று உந்திபர. இதில் நான் இன்னொரு விஷயத்த சொல்லிக்கிறேன். இதில் உரையிலையும் நிறைய மாறுபாடுகள் இருக்குது. அதனால் நாம் இங்கே படித்து அது ஒரு அது ஒரு வழியான பொருள். இதற்கு மற்றொரு படியாக உரை சொல்பவர்களும் உண்டு. அதில் அப்படியே இந்த ஒரு பாடலுக்கு மட்டும் நான் ரெண்டு மாறுபட்ட உரையாசிரியர்களுடைய உரையை சொல்கிறேன். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற பாடல்களுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு சொல்லணும். உள்ள முருகில் உடனாவர் அல்லது முதல் வகையாக பொருள் கொள்றது எப்படி வேணும்னா, பொருள் கொள்ளும் முறையில் ஒன்று ஒன்றுனே போட்டுக்கிடுங்க. பொருள் கொள்ளும் வகை ஒன்று போட்டு அந்த பொருளை எழுதிக்கிடுங்க. என்ன பொருள் இது நமக்கு தெரியும். உள்ளம் உருகினாதான் பெருமான் நமக்கு தோன்றுவார். உள்ளம் உருகில் உடனாவர், அந்த சிவபெருமான் அவனை உள்ளம் உருகி வழிபட்டால் நாம் உடனாவர். தெள்ள அறியர் என்று அப்படி அல்லாது அவரை அறிவதற்கு தெளிவதற்கு இயலாது. தெள்ள அறியருங்கிறது பாடலில் உள்ளது. அவரை அறிவதற்கு அறிந்து அனுபவிப்பதற்கு இயலாததாகிவிடும். தெள்ள அறியராக இருப்பவர் யாருன்னா சிற்பரச் செல்வர், அந்த மேலான பரமாகிய சிவபெருமானே சிவபெருமானே ஆவார் என்று உந்திபர. நம் உள்ளம் உருகினால் அவர் உடனாவர், அல்லது அவரை அறிய முடியாது, அறிந்து அனுபவிக்க முடியாது. அதைத்தான் தெள்ள அறியர் என்று உந்திபர. அப்படிப்பட்டவர் யாரு? தெள்ள அறியராக இருப்பவர், உள்ள முருகில் உடனாவராக இருப்பவர் யாருன்னா சிற்பர செல்வர், அந்த மேலான பரம்பொருளாகிய அவனை. செல்வமெல்லாம் அவன் கடலேத்தும் செல்வம் தானே, அதனால அவன்தான் பெரும் செல்வன், அந்த சிற்பர செல்வர் என்று உந்திபர. இது ஒரு பொருள். இன்னொரு வகையா பொருள் கொள்ளும்ல இன்னொரு முறை, அடுத்த முறை என்னன்னா, அப்ப இதுல உடனாவர் என்பது யார குறிக்கே? பெருமான், சிவபெருமான் நம் உடனாவர். சிற்பர செல்வர் என்பதும் சிவபெருமான். அதை எழுதிக்கிடுங்க. இந்த பொருள்படி சிவபெருமான் உடனாவர், அறிவதற்கு அறியவரும் அந்த பரம்பொருளே, சிற்பர செல்வராக இருப்பதும் அந்த பரம்பொருளே. இது ஒரு வகையாக நாம பொருள் கொள்றோம். இன்னொரு வகையாக பொருள் கொள்ள வேண்டும் என்றால், இன்னொரு வகை அடுத்த வகை நம்ம எப்படி பொருள் கொள்றோம்னா, அடியார்களை வச்சுக்கிறோம். அடியார் இல்லை, இந்த பக்குவப்பட்ட ஆன்மாக்கள். இந்த பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் உள்ள முருகி அவனோடு ஒன்றாவர். பக்குவ ஆன்மாக்கள், பக்குவ ஆன்மாக்கள் அல்லது இது ஆச்சாரியிடத்துல உபதேசம் பெற்ற ஆன்மாக்கள், பக்குவ ஆன்மாக்கள் அல்லது ஆச்சாரியனிடம் உபதேசம் பெற்ற அந்த ஆன்மாக்கள் உள்ளம் உருகி, தங்கள் உள்ளம் உருகி அவனோடு உடனாவர். அவனோடு உடனாவர் அல்லது இது தவிர, இது தவிர தெள்ள அறியர், இது தவிர தம்மை தனியாக காணமாட்டார். தம்மை தனிய காணார், தம்மை தனியே காணார்னா என்ன அர்த்தம்? அசிவத்தோடு ஒன்றியே இருப்பர். தம்மை தனியே காணார், அதாவது அவர் சிவத்தோடு ஒன்றியே இருப்பர். அதைத்தான் தெள்ள அறியர்னு சொல்ற. தெள்ள அறியர்னா தம்மை தானாக காணமாட்டார்கள், சிவமாகவே காண்பர். இந்த சிவத்தோடு ஒன்றியே இருப்பர். சிற்பர செல்வர், சிற்பர செல்வர் என்றா அந்த சிற்பரத்தையே தனக்கு செல்வமாக கொண்டவர்கள். சிற்பர செல்வர் என்பது இங்க யார குறிக்கே? இந்த இப்படி வர சொல்லும்போது அது யார குறிக்கே? அந்த பக்குவப்பட்ட ஆன்மாவை குறிக்கி. இப்படிப்பட்டவர்கள் அந்த பெருமானாகிய மேலான செல்வத்தை உடையவர்கள் ஆவார்கள். என்ன குழப்பமா இருக்கா? முதல் வகை உரையில எல்லாமே சிற்பர செல்வருங்கிறது யார குறிக்கே? சிவபெருமானையே குறிக்கி. தெள்ள அரியர் என்பதும், தெள்ள அரியர் என்பதும் யார குறிக்கே? சிவபெருமானையே குறிக்கி. அவன் அறிந்து உணர்வதற்கு அருமையானவன் என்ற முறையில பொருள் கொள்கிறோம். இப்ப இப்படி பொருள் கொள்ளும் பொழுது என்ன ஆகுது? இது எல்லாமே பக்குவ ஆன்மாவை குறிக்கிறது. இந்த பக்குவ ஆன்மா என்ன பண்ணுது? உள்ள முருகி அவனோடு உடனாகிறது. தன்னை தனியே காணாது, சிவமாகவே சிவத்தோடே இயந்தே காண்கிறது. அப்புறம் மூணாவது, அந்த பரம்பொருளையே தனக்கு செல்வமாக கொண்டவர்களாக இருக்கின்றன. சிற்பர செல்வர் என்று உந்திப்பர, அந்த சிற்பரத்தையே தனது செல்வமாக கொண்டவர்கள், அந்த பரத்தையே தனக்கு செல்வமாக கொண்டவர்கள் இல்லையா. இறைவன் கழலேத்தும் இன்பம் இன்பமே, செல்வன் கழலேத்தும் செல்வம் செல்வமே. அதனால இவர்கள் சிற்பர செல்வர் என்று சொல்லப்படுகின்றனர். எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. ஒரு உரையில அவரையே பெருமானையே எல்லாம் சொல்றோம், ஒரு உரையில அந்த பக்குவ ஆன்மாவே சொல்றோம். ரெண்டும் பொருத்தமானதாக தான் இருக்கு. அதனால நீங்க அந்த உரை பின்னாடி எப்பவும் படிக்கும் பொழுது இந்த மாதிரி வேறுபாடுகள் வரும். நான் ஒவ்வொரு பாடல்லையும் இப்படி வித்தியாசமா இருக்கு, ரெண்டையும் சொன்னா நீங்க ரொம்ப குழப்பிடுவாங்க. அதனால ஒரே போக்கில் சொல்றேன். ஒரு எடுத்துக்காட்டாக இப்படியும் பாடலுக்கு இப்படியும் உரை கொள்ளலாம் என்பதை தெரிவிப்பதற்காக இந்த முறைய சொல்றேன். வகுப்புல என்ன சிவபெருமான சொன்னாங்க, இந்த உரையில அடியார் என்று போட்டிருக்க ரெண்டும் வித்தியாசமே என்ற நினைப்புக்கு, இந்த கலக்கத்துக்கு இடம் வரக்கூடாது. சரி, இந்த உள்ளம் உருகில் உடனாவர் என்ற சொற்றொடரை ஞானசம்பந்த பெருமானம் திருமுறையில இதே சொற்றொடர், இத அதை வச்சுதான் நம்ம சாத்திர ஆசிரியர்கள் அந்த சொற்றொடர்களை எடுத்து, சாத்திர ஆசிரியர்களுடைய பாடல்கள்ல ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு சொற்றொடரும் எல்லாம் ஒன்று போலதான் இருக்கும். ஏன்னா எல்லாவற்றையும் உணர்த்துவது பெருமான் தான் இல்லையா. எனது உரை தனது உரையாக சொல்றாரு இல்லையா ஞானசம்பந்த பெருமான். எனது உரையெல்லாம் என்னோட உரை இல்ல, யாரோட உரை? தனது உரைன்னு சொல்றார். அதை நம்ம எல்லா சாத்திரம் தோத்திர நூல்கள் எல்லாவற்றிலும் அதனுடைய உண்மையை நாம காணலாம் இல்லையா. அதனால இதே சொல்லாட்சியே ஞானசம்பந்தனுடைய திருமுறையில, பன்னீர் பொலிந்த வீணைய, ரெண்டு வரிய குறிச்சுக்கிடுங்க, பண்ணில் பொலிந்த வீணையர் பதினன் கணமும் உணரா நஞ்சு. அடுத்த வரி, உண்ண பொலிந்த மிடற்றினர், மிடர்ன கழுத்து, உள்ளம் உருகில் உடனாவர். அதை கோடு போட்டுக்கிடுங்க, உள்ளம் உருகில் உடனாவர், உள்ளம் உருகில் உடனாவர். அப்ப இந்த இதை பார்க்கும் பொழுது சுவாமியைத்தான் சொல்லியிருக்கிறார் இல்லையா. பன்னீர் பொலிந்த வீணையர் பதினன்கணமும் உணரா நஞ்சு உண்ண பொலிந்த மிடற்றினார். அவர் எப்படிப்பட்டவர்? உள்ளமுருகில் உடனாவர். நம்ம மணிவாசல்லாம் நிறைய நம்ம இதில் பார்க்குறோம்ல, என்பு நைந்து நைந்து உருகி, அன்பினால் அடியேன் ஆவியோடு ஆக்கை ஆனந்தமாய் கசிந்துருக, என்பலாம் உருக்கி என்பரம் இல்லா இன்னருள் தந்தாய். அதில் என்ன சொல்கிறார்? அன்பினால் அடியேன் ஆவியோடு ஆக்கை, உயிரும் உருகியது உடலும் உருகியது. அன்பினால் அடியேன் ஆவியோடு ஆக்கை ஆனந்தமாய் கசிந்து உருக என்பது இதுக்கு எடுத்துக்காட்டாக நமது மணிவாசக பெருமானுடைய திருவாசக சொற்றொடர்கள். அப்புறம் அடுத்த பாடல் 14, திருக்களிறு. திருக்களிற்றுப்படியார்ல 14வது பாடல், உள்ள முதல் அனைத்தும். நீங்க அப்புறம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நேரம் இருக்கிற நேரத்துல ஒன்னு போல தொடர்ந்து ஒரு உந்தியார் பாடல், அதற்கு இணைந்த களிற்றுப்படியார் பாடல், அப்புறம் அப்படியே எழுதுவீங்க. ஆமா, அது தொடர்ந்தா வரும். ஆனா நம்ம இந்த இது அதுக்கா அப்படிங்கறத விட அப்படி எழுதிட்டோம்னா நமக்கு தோய்வில்லாம படிப்பதற்கு வசதியாக இருக்கும். உள்ள முதல் அனைத்தும் அந்த பாடல், உள்ள முதல் அனைத்தும் ஒன்ற உருக, உள்ள முதல் அனைத்தும் ஒன்ற உருக. அதைத்தான் நம்ம அந்த போன திருவாசக பாடல், அன்பினால் அடியேன் ஆவியோடு ஆக்கை ஆனந்தமாய் கசிந்துருக, அந்த பாடலுக்கு தான் இப்ப இங்க சொல்ற உள்ள முதல் அனைத்தும் ஒன்ற உருக. இதுல நம்ம மணிவாச பெருமான் திருச்சதகத்துல வெள்ளம்தாள் வெரிசடையாய் விடையாய், வெள்ளம்தாள் வெரிசடையாய் விடையாய் என்று விண்ணோர்கள் ஏத்த உள்ளம்தாள். அதுல இதுல உள்ளம் முதல் அத்தனையும் முருகன் சொல்றாரு இல்லையா, அவர் என்ன சொல்றாரு, அவருக்கு என்ன ஆசைனா உள்ளம்தாள் நின்று உச்சி அளவும் உடம்பா நின்று உருகணுமா. எப்படி உடம்புல உள்ளம்தாள் நின்று கடைசி பாதத்தில இருந்து உச்சி அளவும் நெஞ்சாய் உருகாதாள். உள்ளம்தாள் நின்று கீழே பாதத்தில இருந்து உள்ளம்தாள் நின்று உச்சி அளவும், உச்சி அளவும் உருகுவது என்னது, நெஞ்சம். நெஞ்சம் உருகணும், அந்த நெஞ்சு எப்படி இருக்கணுமா, ஒரு இடத்துல இருக்க கூடாதான். அவருக்கு அந்த உருகுத தன்மைய பாருங்க, ஒரு இடத்துல இருந்து அவனுடைய அருளை நினைந்து உருக முடியாது. எப்படி உருகணும், உள்ளம்தாள் நின்று உச்சி அளவும் நெஞ்சாய் உருக வேண்டுமா. நெஞ்சு ஒரு இடத்துல மட்டும் இருந்து உருகினா போதாது, அவன் செய்த கருணை எப்படி உருக அதை நினைந்து உருக வேண்டும். அதத்தான் இங்க சொல்றார், உள்ளம் முதல் அனைத்தும் ஒன்ற உருக. இத அங்கிருந்தா எடுத்திருக்கிறார் உள்ளம். அத பாட்டு ஆரம்பத்தை, அந்த திருவாச பாட்டு ஆரம்பத்தை எழுதிக்கிடுங்க. வெள்ளம்தாள் சிவரிசடையாய் விடையாய் விண்ணோர் பெருமானை என கேட்டு வேட்ட நெஞ்சாய் பள்ளம் தாளர் புனலில் கீழ்மேலதாக பதைந்துருகும் அவர் நிற்க. இந்த தண்ணிய தண்ணி ஓடிட்டு இருக்கு, பள்ளம் இருக்கு. அப்ப அந்த தண்ணி இதுக்குள்ள அந்த பள்ளத்துக்குள்ள இறங்கவா வேண்டாமான்னா யோசிக்கும், பள்ளத்தை கண்ட உடனே அப்படியே பாஞ்சிரும். அதுபடி அந்த கருணையை நினைந்தவுடன் என்ன பண்ணணுமா, மாணிக்கவாச பெருமானுக்குள்ள வேட்கை. உள்ளம்தாள் நின்று உச்சி அளவும் நெஞ்சாய் உருகாதால், அந்த வரியை மட்டும் எழுதிங்க. வெள்ளம்தாள் வெரிசடையா என்ற பாடல் திருச்சதகம், அதுல அந்த பாடல்ல நமக்கு வேண்டிய வரி என்னது, உள்ளம்தாள் நின்று உச்சி அளவும் நெஞ்சாய் உருகாதால். உள்ளம்தாள் நின்று உச்சி அளவும் நெஞ்சாய் உருகா. அப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க, இந்த ரெண்டு கண்கள்ல மட்டும் கண்ணீர் வழிஞ்சா காணாது. அவருடைய உருக்கமே அதான் அவர் திருவாசகம் எல்லாத்தையும் உருக வைக்கிறதுக்கு காரணம் இல்லையா. அந்த அன்பை நினைந்து அந்த கருணையை நினைந்து இந்த ரெண்டு கண்கள்ல மட்டும் கண்ணீர் வழிஞ்சா காணாதான். உடம்பு எல்லாம் கண்ணாய் அண்ணா உருகாதாள், உடம்பு எல்லாம் கண்ணாய் அண்ணா வெள்ளம்தான் பாயாதாள், வெள்ளமா கண்ணீர் பாயணமா. என்ன அந்த அன்புதான், இந்த திருவுந்தியார்லயும் திருக்களிட்டுப்படியார்லயும் பேசக்கூடிய அன்பு வந்து திருவாசகத்துல மணிவாசகர் சொல்லக்கூடிய அன்புதான். உடம்பு எல்லாம் கண்ணாய், அவ்வளவும் உடம்பு முழுசும் என்னதாயிரணுமா, கண்களாகி. அப்போ உடம்பு எல்லாம் கண்ணாச்சுன்னா தண்ணி வடிஞ்சுனா எவ்வளவு வரும், வெள்ளமாக பாய வேண்டுமா. அந்த கண்ணீர் அவனை நினைந்து உருகக்கூடிய கண்ணீர் எப்படி பாயணுமா, வெள்ளமாக பாய வேண்டும். அதனால இந்த திருக்களிட்டுப்படியார் வழியில என்ன சொல்றார், உள்ள முதல் அனைத்தும் ஒன்ற உருக உருக வரில், உள்ள முதல் உயிர் முதல் எல்லா தத்துவங்களும் எல்லா கருவிகளும் ஒரு சேர உருகும்படி உருக உருக வரில், அப்படி அன்பு பெருகுமாயின் உள்ள முருக வந்து அவன் என்ன பண்ணுவா, கருணை உள்ளத்தோடு வந்து. இரண்டாவது உருக வந்து என்னது, உள்ள முதல் அனைத்தும் ஒன்ற உருக வரில், முதல் உள்ள யாரோட உள்ளம், இந்த ஆன்மா, ஆன்மாவின் அந்த பக்குவ ஆன்மா முதல் அனைத்தும் ஒன்ற எல்லா கருவி கரணங்களும் உருக வரில் உள்ளம் உருக. ரெண்டாவது வருதுல உள்ள உள்ளம் வந்து பெருமான் என்ன பண்ணுவான், கருணை உள்ளத்தோடு. உள்ளம் உருகங்கிறது ரெண்டாவது வரியிலையும் வருது இல்லையா, உள்ளம் உருக என்பது பெருமான் கருணை உள்ளத்தோடு வந்து, மிகுந்த கருணையோடு வந்து என்ன செய்வான், வந்து உன் உடனாகும், நம்மோடு உடனாகி நிற்பன். உள்ள முருக வந்து உன்னுடன் ஆமாம், உன்னுடன் ஆம். உள்ள முருக வந்து என்ன, தன்னுடைய அளப்பெரும் கருணையினால் வந்து நம்மோடு உடனாகி நிற்பன், நம்மை செலுத்துவன். உடனாகி நிற்றல்னா என்ன அர்த்தம், நம்மை செலுத்துவான். எதுக்கு செலுத்துவான், அந்த போகத்தை தூக்கிற நிலையில மேலும் செலுத்துவான். இந்த இதெல்லாம் அந்த நிலைமைக்கு வந்தவங்க தான் படிக்க முடியும், செய்ய பாடமும் சொல்ல முடியும். ஏன்னா இது நம்மை போன்றவர்களால் இதை முழுமையாக அதை உணர முடியாது இல்லையா. அந்த பக்குவம் வந்து அமைந்தாதான் அதை பற்றி நம்ம பேச முடியும். நல்லம பொருள் அளவில் என்னன்னு தான் நம்மளால் புரிஞ்சு. இது வந்து அனுபவ நிலைக்கு வந்த நிலையில் பேசக்கூடிய நூல். அதனால் உள்ள முருக வந்து உன் உடனாகும். இந்த ரெண்டாவது உள்ள வரியில் ரெண்டாவது வரியில் வர்றது வந்து பெருமானுடைய திருக்கருணை. வந்து உன்னுடனாம் தெள்ளி உணரும் அவர் தாங்கள் உளராக. தெள்ளினா கருணை மிகுந்து, அல்லது தெளிந்து, தெள்ளினா தெளிந்துனே வச்சுக்கிடுங்க, தெள்ளினா தெளிந்து உணரும் அவர். இந்த அடுத்த ரெண்டு வரியும் மற்றவங்களை பற்றி சொல்கிறார். முதல் ரெண்டு வரியிலும் உள்ள முதல் அணைந்தும் ஒன்ற உருக வருபவர்களுக்கு என்ன நடக்குங்கிறத சொல்லிடுறார். முதல் இரண்டு வரியிலும் உருகுபவர்களுக்கு என்ன நடக்கும், என்ன நடக்கும், அவன் தன்னுடைய பெரும் கருணையினால் வந்து இவர்களோடு இவர்களை செலுத்துவான். இப்பமும் செலுத்தாமலா இருக்கான், நாமளாவா சென்று கொண்டிருக்கிறோம் இல்ல, இப்பமும் செலுத்தி கொண்டிருந்தான் இருக்கான். ஆனா இப்ப நம்ம நிலைமையை பார்த்து என்ன பண்றான், உலக நடையில மல நடையில செலுத்தி கொண்டிருக்கின்றான். இப்பமும் நம்ம கூட உடனாகத்தான் இருக்கான், ஆனா இப்ப நம்மள எப்படி செலுத்துறான், மல நடையில செலுத்துறான். இப்ப அருள் நடையில செலுத்தினா நம்மளால அந்த நடையில போக முடியாது. அதனால இப்பதான் தத்தி தத்தி நடக்கிற குழந்தைக்கு ஒரு பெரிய வாகனத்தை கொண்டு கொடுத்து இதை ஓட்டுன்னு சொல்ல முடியுமா, முடியாது. இப்பதான் அது தத்தி தத்தி நடபயிலுது இல்லையா. அப்படி அந்த பக்குவம் இல்லாத நிலையில இருக்கிறதுனால முதல்ல என்ன பண்ண முடியும், அந்த மல நடையில தான் செலுத்த முடியும். ஆனா இப்படி வந்தவர்களுக்கு அவன் என்ன பண்றான், அவர்களை அருள் நடையில செலுத்தறான். அவன் செலுத்துவது எதுல செலுத்துறான், சிவபோகத்தை அனுபவிப்பதுல செலுத்தறான். இப்ப நமக்கு மறைத்தல் தொழிலை செய்து உலக விடயங்களை அனுபவிக்கிறதுலயே செலுத்தி கொண்டிருக்கின்றான். ஆக அந்த தொழில் வித்தியாசம், அந்த எது வழியாக செலுத்துறான் என்பது. இங்க திரோதான சக்தியை வச்சு நம்மளை இப்ப செலுத்திட்டு இருக்கிறான், இவர்களை அருள் சக்தியை வைத்து செலுத்துகிறான். அதனால ரெண்டுக்குமே செலுத்துறது அவன் எப்பொழுதும் செலுத்தி கொண்டேதான் இருக்கான், நாம் செலுத்தப்பட்டு கொண்டேதான் இருக்கோம். அந்த போற பாதை என்னதாயிருது, அதுதான் மாற்றம் நமக்கு அதுல. அதனால அத சொல்றான். அடுத்தாப்புல சொல்றது யாருன்னா, தெள்ளி உணரும் அவர் தாங்கள் உளராக என்றும். தற்போதத்தால் இருப்பவர்கள் வந்து புணர வர நில்லா பொருள். அடுத்த வரிக்கு என்னது, உணரும் அவர் தாங்கள் உளராக என்றும். இன்னொரு நிலை பார்த்தோம் இல்லையா முந்தினதுல, எங்க அவர்கள் தாங்களாக இருக்க மாட்டார்கள், தன்னை அவனிடம் இழந்தவர்களாக இருப்பார்கள். இந்த இவங்க வந்து எப்படி சீவபோதம் உடையவர்களுக்கு அவன் என்ன செய்வான், புணர வரமாட்டான், அவர்கள் நெருங்குவதற்கு முடியாத பொருளாக இருப்பான். சீவபோதம் உடையவர்களுக்கு அவர்களுக்கு அவன் அவர்களை புணர்வதற்கு அவன் வரமாட்டான் இல்லையா. புணர வர நில்லா பொருள். சரி, இதை நம்ம மறுபடியும் அடுத்ததுல இந்த பாடலை தொடர்ந்து சிந்திப்போம்.